அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருநாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் சமாதானத்தின் இறைவனின் பெயரால் உங்களை வாழ்த்துகிறோம். இறைவன் உண்டாக்கின நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், இறைவனோடு என்றென்றும் உண்மையான சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றும் அவன் விரும்புகிறான். மறுபடியுமாக நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய செய்திக்கு அல்லது இன்றைய பாடத்திற்கு தலைப்பாக நாம் நூஹ் நபி அவர்களும் இறைவன் மீதான ஈமானும் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கப் போகிறோம். இறை தூதனாம் நூஹ் நபியை பற்றிய பாடத்தை இன்று நிறைவாக்கும்படியாக நினைக்கிறோம். நூஹ் நபி அவர்களை பற்றியும் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை பற்றியும் கடந்த இரண்டு பாடத்திட்டங்களில் நாம் படித்திருக்கிறோம். நூஹ் நபி அவர்களின் காலத்தில் இருந்த இன்சானின் பாவங்கள் மிக கொடுமையானது என்று நாம் பார்த்தோம். தௌராத்தினுடைய முதல் புஸ்தகம் 6வது சூராவில் இவை எழுதப்பட்டிருக்கிறது. இன்சானின் இருதயத்தின் நினைவுகள் மிகவும் பொல்லாததாக இருந்தது என்றும், அவர்கள் தங்களுடைய வழிகளை பூமியிலே கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்றும், அதன் காரணமாகத்தான் இந்த பூமியில் வாழும் அத்தனை இன்சான்களை மாத்திரமல்ல இந்த உலகத்தையே அல்லாஹ் அழிக்கும்படியாக நினைத்தான். ஒரு பெருவள்ளத்தின் மூலமாக இந்த உலகத்தை அழிக்கும்படியாக நினைத்தான். அப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் ஒருவர் மட்டும் இறைவனுக்கு பிரியமானவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர்தான் நூஹ் நபி. அருமையானவர்களே, நூஹ் நபி அவர்கள் இறைவன் மேல் ஈமான் வைத்து அவனை நேசித்தார். அதனால்தான் இறைவன் ஒரு நாள் நூஹ் நபி அவர்களிடம் ஒரு பெரிய கப்பலை கட்டும்படி சொன்னான். அந்த கப்பல் நூஹ் நபி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் சேர்ந்து மற்றும் உயிர் வாழும் எல்லா ஜீவ ஜந்துக்களும் அவருடைய குடும்பமும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களும் மற்றும் இந்த துனியாவில் உயிர் வாழக்கூடிய ஜீவன்கள் எல்லாவற்றிற்கும் அடைக்கலமாக இருந்தது. ஆகவே இவர்கள் பெருவெள்ளத்தின் அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள முடிந்தது. நூஹ் நபி அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் சுமார் 100 வருட காலமாக அந்த கப்பலை கட்டினார்கள். இந்த காலகட்டத்தில் நூஹ் நபி அவர்கள் இன்சானை மனந்திரும்பும்படியாக உபதேசம் பண்ணினார். தொடர்ந்து உபதேசம் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஆனாலும் நூஹ் நபி அவர்கள் அவர் சொன்ன எந்த வார்த்தையையும், பெருவெள்ளம் வந்து உலகத்தை அழிக்கப் போகிறது என்று எச்சரித்தும் ஜனங்கள் அவரை நம்பவில்லை, இறைவாக்கின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, இறைவனின் மேல் ஈமானும் வைக்கவில்லை. அருமையானவர்களே, ஆனாலும் இந்த கப்பல் தயாரான போது உலகத்தில் நியாயத்தீர்ப்பு நாள் வந்தது. பெருவெள்ளத்தால் அழிக்கக்கூடிய நேரமும் வந்தது. இறைவனை ஜனங்கள் கேலி செய்ததை இறைவன் பொறுத்து கொண்ட காலம் முடிந்து இப்போது இறைவன் நூஹ் நபியினிடம் அவருடைய குடும்பத்தாரையும் எல்லா வகையான சகலவிதமான உயிர்களிலிருந்து அல்லது ஜீவன்களிலிருந்து பரிசுத்தமான 7 ஜோடுகளையும் எல்லா அசுத்தமான ஜீவன்களில் 2 ஜோடுகளையும் கப்பலுக்குள் அனுப்பும்படி இறைவன் நூஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிட்டான். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நூஹ் நபி அவர்கள் தன் குடும்பத்தாரோடும் இறைவன் கட்டளையிட்ட எல்லா உயிரினங்களோடு கூட கப்பலுக்குள் நுழைந்தவுடன் இறைவன் அந்த கப்பலின் கதவை அடைத்துவிட்டான். ஆதன் நபியின் சந்ததிகளுக்கு நஜாத்தின் கதவை திறந்த இறைவன் தாமே அந்த நஜாத்தின் கதவை மூடியும் விட்டான். இறைவனின் இரக்கத்தின் காலம் நீங்கி அவனுடைய கோபாக்கினையின் அல்லது நியாயத்தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது. இடி இடித்தது, மின்னல் அடித்தது, கொடுங்காற்று பூமியை உலுக்கியது, பலத்த காற்றுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது, பெருவெள்ளம் வந்தது, மக்கள் எல்லாரும் மலைகள் மேல் ஏறி தங்களை காப்பாற்றிக் கொள்ள நினைத்தார்கள். ஆனாலும் இறைவனின் கோபத்திலிருந்து அவர்களால் தப்பித்துக் கொள்ள அல்லது தங்களை காத்துக்கொள்ள முடியவில்லை. மலைகளுக்கு மேலே வெள்ளம் ஏறினது. நூஹ் நபியை கேலி செய்து இறைவனுடைய பேச்சை கேட்காமல், இறைவன் மேல் ஈமான் வைக்காமல், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன ஜனங்களுக்கு இப்பொழுது உண்மை புரிய ஆரம்பித்தது. ஆனால் என்ன பிரயோஜனம்? மிகவும் தாமதமாகிவிட்டது. இறைவன் நியமித்த நஜாத்தின் காலம் முடிவடைந்து விட்டது. இறைவன் கப்பலின் கதவை மூடிவிட்டான். 40 நாட்கள் இரவும் பகலும் வானத்திலிருந்து மழை பெய்தது. மலைகளே மூடும் அளவுக்கு பூமியின் ஆழங்களும் திறந்து அதனூடாக வெள்ளம் மேலே வந்தது. ஆனால் அந்த கப்பல் தண்ணீரிலே மிதந்து கொண்டே வந்தது என்று இறை வார்த்தை நமக்கு கூறுகிறது. தௌராத்தினுடைய முதல் புஸ்தகத்தில் 7வது சூராவிலிருந்து 21 23 ஆயத்துகளை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தௌராத்தின் புஸ்தகம் முதல் புஸ்தகத்தில் 7வது சூரா 21வது ஆயத்திலிருந்து 23வது ஆயத்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகளில் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவசுவாசமுள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊறும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமானது. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. இவ்விதமாக இறைவன் தாம் வாக்கு பண்ணினபடி தண்டித்தான் என்று இறைவேதம் கூறுகிறது. கப்பலுக்கு வெளியே இருந்த அத்தனை பேர்களும் அமிழ்ந்து போனார்கள். இறைவன் தனது வாக்கின்படி செய்ய உண்மையுள்ளவன் என்பதை நிரூபித்து விட்டான். கப்பலுக்குள்ளே இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது? இறைவன் நூஹ் நபி அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் மறந்துவிட்டானா? அப்படி அல்ல. இறைவன் அவர்களை மறந்துவிடவில்லை. ஆகாயத்து பறவைகளுக்கு உணவளிக்கும் இறைவன் அந்த பறவைகளில் ஒன்று கூட இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் தரையிலே விழுந்து போகாமல் அவைகளை இறைவன் பாதுகாக்கிறான் என்று இறைவேதம் நமக்கு கூறுகிறதே. தௌராத்தின் முதல் புஸ்தகம் 8வது சூரா 1-4 ஆயத்துக்கள் வரை அந்த ஆயத்துக்களிலே இறைவன் அவர்களை எப்படி பாதுகாத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தௌராத்தின் புஸ்தகம் 8வது சூரா 1-4 ஆயத்துக்கள் வரைக்கும். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீசப்பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் வானத்தில் மதகுகள் ஆழத்தின் ஊற்றுக் கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாட்களுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கினது. இறைவன் பேழைக்குள் இருந்த நோகு நபியையும் அவருடைய குடும்பத்தாரையும் நினைவு கூர்ந்தான். தண்ணீர் வற்றிப்போகத்தக்கதாக காற்றை வீச பண்ணினான். இறைவன் கட்டளையிட அந்த கப்பலும் அரராத் என்னும் மலை மேல் வந்து தங்கினது. நோகு நபி அவர்கள் தன் குடும்பத்தாருடன் ஒரு வருடமும் ஒரு வாரமும் கப்பலுக்குள் இருந்த பிறகு பூமியில் மூடியிருந்த ஜலத்தின் பெரும்பகுதி வற்றிவிட்டது. இறைவன் நோகு நபி அவர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் மனைவிகளுடன் கப்பலை விட்டு வெளியேறிவிடுங்கள் என்றான். ஆகவே நூஹ் நபி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் மற்றுள்ளதான எல்லா மிருகங்களும் பேழைக்குள்ளிருந்து வெளியே வந்தன. பேழைக்குள்ளிருந்த எல்லா உயிரினங்களோடு கூட பேழையை விட்டு வெளியேற்றப்பட்டன. நூஹ் நபி அவர்களும் வெளியே வந்த பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் எல்லாவிதமான சுத்தமான உயிரினங்களில் சிலவற்றை எடுத்து இறைவனுக்கு குர்பானாக பலி செலுத்தினார். கப்பலை விட்டு இறங்கினதும் நூஹ் நபி அவர்கள் முதலில் என்ன செய்தார்கள் என்பதை பார்த்தீர்களா? எபிரேயர் 9:22 இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற இறைவாக்கின்படி மிருகங்களின் இரத்தத்தை சிந்தி அவற்றை பலிபீடத்தின் மேல் தகனித்து அதை குர்பானாக அல்லது தகன பலியாக நூஹ் நபி அவர்கள் செலுத்தினார்கள். பெருவெள்ளம் வந்து இந்த பூமியின் மேல் உள்ள ஆதமின் சந்ததிகளின் மேல் நூஹ் நபி குடும்பத்தார் தவிர மற்ற அத்தனை பேர்களையும் அழித்து போட்டது. அவர்களின் கப்பலில் இருந்த பாவத்தை அந்த பெருவெள்ளத்தால் அழிக்க முடியவில்லை. அதனால்தான் நூஹ் நபி அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் தங்கள் பாவ பரிகாரத்திற்காக குடும்பமாக குர்பானை செலுத்த வேண்டியதிருந்தது. நம்முடைய முன்னோர்கள் செலுத்தின இந்த குர்பானானது ஆதமின் சந்ததிகள் அத்தனை பேர்களுக்காகவும் இந்த பூமியில் வந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி தன்னை குர்பானாக ஒப்புக் கொடுக்கப் போகிற மீட்பருக்கு அல்லது மெசியாவுக்கு அடையாளமாகவே தொடர்ந்து வந்தது. இதனால்தான் நூஹ் நபி அவர்கள் கப்பலை விட்டு இறங்கினவுடனே மிருகங்களின் இரத்தத்தை சிந்தி அவைகளை குர்பானாக பலியிட்டார். இறைவேதம் கூறுவதை கவனியுங்கள். ரோமர் 3:23 எபிரேயர் 9:22 இஞ்சியில் என்கிற புஸ்தகத்தில் ரோமர் 3:23 எபிரேயர் 9:22 இவற்றை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எபிரேயர் 9:22 நாம் வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தின் சாராம்சம் என்ன என்று சொன்னால், இன்சானுடைய பாவத்திற்கு பரிகாரம் இரத்தம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இதனால்தான் நூஹ் நபி அவர்கள் செலுத்தின குர்பானை இறைவன் அங்கீகரித்தான். பிறகு இறைவன் நூஹ் நபி அவர்களை அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தான். தௌராத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம், அதாவது தௌராத்தின் புஸ்தகம் 8வது சூரா 21வது வசனமும், தௌராத்தின் புஸ்தகம் 9வது சூரா 1-15 ஆயத்துகள் வரை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். தௌராத்தின் புஸ்தகம் 8வது சூரா 21வது ஆயத்து. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல் இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அடுத்து அதே புஸ்தகத்தில், தௌராத்தின் புஸ்தகத்தில் 9வது சூரா 1-15 வசனங்கள் முடிய நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியின் மேல் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தில் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளையும் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்துவிட்டேன், மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு கூட புசிக்க வேண்டாம், உங்களுக்கு உயிராயிருக்கிற சகல இரத்தத்தையும் உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழிவாங்குவேன், சகல ஜீவன் ஜந்துக்களும் மனுஷனிடத்திலும் பழிவாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழிவாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியினால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷருக்குள்ளே சிந்தப்பட வேண்டும். நீங்கள் பலகி பெருகி பூமியிலே திரளாக வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று சொன்னார். இப்படி இறைவன் இவர்களுக்கு, நூஹ் நபி அவர்களுக்கும் அவருடைய சந்ததியினருக்கும், அதாவது அவருடைய மூன்று மகன் மூன்று மருமகள் அவருடைய மனைவி இவர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தான். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த ஆயத்துக்களை வாசிக்க கேட்டோம். இதில் இறைவன் திரும்ப திரும்ப 5 முறை சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனித்தீர்களா? உடன்படிக்கை என்ற வார்த்தை, உடன்படிக்கை என்றால் என்ன? இறைவன் இன்சானுடன் அல்லது இன்சானுக்கு கொடுக்கும் ஒரு வாக்குறுதி அல்லது வாக்கு தத்தம் என்று சொல்லலாம். இறைவன் தன் உடன்படிக்கையை காப்பாற்றுகிறவன், இறைவன் உண்மையுள்ளவன். ஆதமின் சந்ததிக்கு தன் உடன்படிக்கையை வெளிப்படுத்த விரும்புகிறான். அதனால்தான் இறைவன் நூஹ் நபி அவர்கள் குடும்பத்தாரிடம், இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட பெருவெள்ளத்தினால் உண்டாகக்கூடிய அழிவை அனுமதிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கையை சொன்னான் அல்லது உடன்படிக்கை செய்தான். உண்மையாகவே இறைவன் உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுகிறவன், அவன் உண்மையுள்ளவன். நூஹ் நபியின் வாழ்க்கையை பற்றி நாம் பேசக்கூடிய இன்னும் அநேக காரியங்கள் இருந்தாலும் அதை பேசிக்கொண்டே போகலாம், நமக்கு நேரம் போதாது. பெருவெள்ளத்திற்கு பிறகு நூஹ் நபி அவர்கள் பின்னும் 350 வருடங்கள் உயிரோடு கூட இருந்து இறுதியில் இறைவனடி சேர்ந்தார்கள். சுருக்கமாக இறைவாக்கினர் நூஹ் நபி அவர்களை பற்றின காரியங்களை ஒன்றிரண்டு கேள்விகளோடு கூட நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறோம். நூஹ் நபி அவர்களுக்கு அவர் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கும் நூஹ் நபி அவர்களுக்கும் அவர் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இறைவனை பிரியப்படுத்த நூஹ் நபி என்ன செய்தார்? மிக சாதாரணமான ஒரு காரியத்தை தான் அவர் செய்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் இறைவன் மேல் ஈமான் வைத்தார். அதனால்தான் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அழிக்கப்படாமல் காக்கப்பட்டார்கள். நூஹ் நபியை பற்றி இறைவாக்கு அல்லது இறைவனே இப்படி கூறுகிறதான ஒரு சாட்சியை இஞ்சியல் என்னும் புஸ்தகத்தில் எபிரேயர் என்ற பகுதியில் 11வது சூரா 7வது ஆயத்தில் இறைவனே நூஹ் நபியை பற்றி ஒரு சாட்சி கொடுக்கிறான். அது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்கினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாக்கப்பட்டான். இன்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிப்பதற்கு முன்பாக, நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக, இரண்டு காரியங்கள் நம் மனதில் சிந்திக்கப்பட வேண்டும். முதலாவதாக, இறைவன் நூஹ் நபியினிடம் பிரியப்பட்டது என்ன? அவன் இறைவன் மேல் வைத்துள்ள ஈமான், அது ஒன்றுதான் இறைவன் நூஹ் நபி அவர்களிடத்தில் பிரியப்பட்டார். நூஹ் நபி அவர்கள் இறைவன் மேல் ஈமான் வைத்தார். இறைவனின் வார்த்தையில் ஈமான் கொண்டார். நூஹ் நபிக்கு இறைவன் மேல் ஈமான் இருந்தது, மற்ற ஜனங்களுக்குள்ளே அந்த ஈமான் இல்லாமல் போனது. இறைவனை நிராகரித்தார்கள். நூஹ் நபி அவர்கள் இறைவாக்குக்கு கீழ்ப்படிந்தார், ஆனால் அந்த ஜனங்கள் இறைவாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அவர் இறைவன் மேல் வைத்த ஈமான்தான் அவர் காலத்திலிருந்த தீய தலைமுறைகளிலிருந்து அவரை விடுவிக்க காரணமாயிருந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இறைவாக்கின் மீது உண்மையாகவே நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறவர்கள்தானா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரிடமும் இறைவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நூஹ் நபி அவர்கள் செய்ததைப் போலவே நாம் ஒவ்வொருவரும் இறைவன் மீது ஈமான் வைக்க வேண்டும். இதை மாத்திரம்தான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நூஹ் நபியின் சரித்திரத்திலிருந்து நாம் நினைவு கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நூஹ் நபி அவர்களின் ஈமானை விட முக்கியமான ஒன்று அங்கே காணப்படுகிறது. அது என்ன தெரியுமா? இறைவனின் உண்மை. நூஹ் நபி அவர்கள் ஈமானை விட இறைவனின் உண்மை அந்த இடத்துல முக்கியமாக காணப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன? நன்றாக கவனியுங்கள். இறைவன் தன் உடன்படிக்கையை வாக்குறுதியையும் கடைபிடிப்பதில் அல்லது காத்துக்கொள்ளுவதில் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். இதுதான் முக்கியமான காரியம். நூஹ் நபி அவர்கள் இறைவன் மேலே ஈமான் வைத்தார்கள், அது நல்லது. பட் அதே நேரத்தில் இறைவன் எப்படிப்பட்டவர்? அதைவிட முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், இறைவன் தன் உண்மையையும் வாக்குறுதியையும் காத்துக்கொள்ளுகிறவன் அல்லது காப்பாற்றிக் கொள்ளுகிறவன். இது முக்கியமான ஒன்று. அன்பானவர்களே, ஒருவேளை இறைவன் இதில் உண்மையாக உண்மையில்லாதவனாக இருந்திருக்கலாம். அப்படி இருப்பான் என்று சொன்னால் நூஹ் நபி அவர்கள் இறைவன் மேல் வைத்த ஈமான் அர்த்தமற்றதாக அல்லது பிரயோஜனமற்றதாக மாறிவிடும். இறைவன் தன்னுடைய உண்மையில தன்னுடைய வாக்குதத்தத்தில உறுதி உள்ளவனாக இல்லாவிட்டால், அல்லது அந்த வாக்குதத்தத்தை தன்னுடைய உண்மையை மாறுகிறவனாக இருந்துவிட்டால், நூஹ் நபி அவர்கள் இறைவன் மேல் வைத்த ஈமான் பிரயோஜனமற்றதாக ஒன்றுமில்லாததாக மாறிவிடும். ஒருவர் தன் வாக்குதத்தத்தை காத்துக்கொள்ளாத நிலையில் நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உங்களிடத்தில் வாக்குறுதி அளித்த ஒருவர், ஒரு நபர் உங்களிடம், உங்களுக்கு நாங்கள் ஒரு மூட்டை அரிசி கொடுக்கிறோம் என்று சொல்லுவாரானால், நீங்கள் அதை நம்பி அதற்காக காத்திருக்கும்போது அதை அவர் கொண்டு வராமல் உங்களை ஏமாற்றுவாரானால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அல்லது என்ன நடக்கும்? நீங்கள் ஏமாற்றப்பட்டு போவீர்கள். ஒருவேளை நீங்கள் பட்டினியாக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். ஏனென்றால் அவர் சொன்ன வாக்கை நம்பி அவர் அரிசி கொண்டு வருவார் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது அவர் உங்களை ஏமாற்றிவிட்டால், தன்னுடைய வாக்கிலே மாறிவிட்டார். நன்றாக கவனியுங்கள், உங்கள் நண்பர் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை பயனற்றதாய் போய்விட்டது. காரணம், அவர் தன்னுடைய வாக்கை, தான் கொடுத்த வாக்குறுதியை நினைக்காமல் அல்லது அதை ஒரு நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டார். ஆனால் இறைவன் அப்படி அல்ல. இறைவன் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றக்கூடிய இறைவனாய் காணப்படுவதோடு கூட அவன் தன்னுடைய வாக்கிலே உண்மை உள்ளவனாகவும் இருக்கிறான். இதற்கு ஆதாரமாக சில ஆயத்துகளை நான் இஞ்சியிலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இந்த வாக்கியங்கள் இரண்டும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இறைவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. இறைவன் தான் கொடுத்த வாக்கை மாற்றமாட்டார். இறைவன் தன்னுடைய வாக்கிலே உண்மை உள்ளவர் என்பதை இந்த இரண்டு ஆயத்துகளும், இப்பொழுது வாசித்த இந்த ஆயத்துக்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இறைவன் தாம் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவான். இறைவன் தாம் வாக்கு பண்ணினதை எப்படி நிறைவேற்றுவான் அல்லது எப்படி நிறைவேற்றினான் என்பதை நூஹ் நபியினுடைய காலத்தில் நடந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இறைவன் வாக்களித்தபடியே கப்பலுக்குள் இருந்த நூஹ் நபியின் குடும்பத்தாரை காப்பாற்றினதையும், வெளியில் இருந்த இறைபக்தி இல்லாதவர்களை நியாயம் தீர்த்ததையும் நாம் அறிந்து கொண்டோம். இறைவன் நூஹ் நபி அவர்களிடம் நூஹ் நபி அவர்களின் பாவத்தை மன்னித்ததையும் நாம் பார்த்தோம். எப்படியென்றால், ஒரு மிருகத்தை நூஹ் நபி அவர்கள் குர்பானாக பலி செலுத்தினதை பார்த்தோம். நூஹ் நபியும் அவர்களுடைய மக்களும் மகன்களும் மருமகப் பிள்ளைகளும் இறைவன் உண்மையுள்ளவர் என்பதை புரிந்து கொண்டு, இறைவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் என்பதை நம்பி அதன் மேல் ஈமான் கொண்டு இந்த குர்பானை செலுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, இறைவன் மேகங்களுக்கு மேல் எப்படி வானவில்லை வைத்தான் என்பதையும் கடந்த பாடத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான நண்பர்களே, நீங்கள் எதை மறந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அது என்ன விஷயம் என்று சொன்னால், இறைவன் உண்மையுள்ளவன் என்பதை, தாம் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றக்கூடியவன் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து போகக்கூடாது. அவன் வாக்கு பண்ணினதை செய்கிறான். சில நேரங்களில் அது தாமதமானாலும் இறைவன் கொடுத்த வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேறும் என்று இஞ்சீல் உறுதிப்படுத்துகிறது. அதிலிருந்து ஒரு ஆயத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு ஆயத்துக்கள், இறைவன் உண்மையுள்ளவர், இறைவன் உள்ளம் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால எந்த ஒரு காரியத்தையும் அவரை நம்பி அவரை நோக்கி பார்க்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை இந்த இறைவாக்குகள் உறுதிப்படுத்துகிறது. ஆகவே நாம் அவனுடைய வாக்குகளின் மேல் ஈமான் வைத்து அதை மனத்தாழ்மையோடு கூட ஏற்றுக்கொள்ளுவோம். நூஹ் நபி காலத்தையும் இறைவாக்கு நிறைவேறினதையும் நூஹ் நபியும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டதையும், இறைவனின் மேல் ஈமான் வைக்காதவர்கள் அழிந்து போனதையும் நினைவு கூறுவோம். இன்றைய பாடத்தை இத்துடன் நாம் நிறைவாக்குகிறோம். கவனித்த உங்களுக்கு நன்றி. இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் நூஹ் நபியின் சந்ததிகளைப் பற்றி நமது அடுத்த பாடத்திட்டத்தில் பார்க்கலாம். இன்று உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான மொழிகள் எங்கிருந்து எப்படி தோன்றினது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்திட்டத்தில் நாம் பார்க்கப் போகிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டிருந்த உங்களை, நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்த விதத்திலே இறைவன் ஆசீர்வதிப்பாராக என்று இந்த பாடத்திட்டத்தை நிறைவாக்குகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான நேயர்களே, அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் மறுபடியும் மற்றொரு தலைப்போடு கூட உங்களை சந்திக்கும் வரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன்.